அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு.
இன்று உயிர்ப்பு காலம் ஐந்தாம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
மக்களிலே அன்பு கொள்ள வந்தார் அந்த இறைவனின் அன்பினையே ருசித்து பாராயோ, நீ ருசித்து பாராயோ. யூலக மக்களிலே அன்பு கொள்ள வந்தார் சாயலிலே படைக்கப்பட்டான் மனிதன், கீழ்ப்படியாமையால் இழந்தான் கர்த்தர் சமூகம் தன்னை, ஆயினும் வாக்களித்தார் ரட்சகரை நமக்கே பாருலகை மீண்டும் தம்மோடு உப்புரவாக்க. யூலக மக்களிலே அன்பு கொள்ள வந்தார் பாருலகை படைத்தே பராமரித்தார். நாம் பாவமே செய்தாலும் அழித்திட துணியவில்லை படைப்பின் மீதினிலே பரிவும் அன்பும் கொண்டா பாவத்தையே வெறுத்தா பாவியையோ நேசித்தார். யூலக மக்களிலே அன்பு கொள்ள வந்தார் இறைவன் நமக்களித்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவாம் உலக ரட்சக ஆண்டவரில் ஆம் என்றும் இறைவனுக்கு மகிமை உண்டாகும்படி நம்மில் இயேசு கிறிஸ்துவினால் ஆமென் ஆமென் என்றே.
முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறை வசனங்கள் 21-27 முடிய. அந்நாட்களில் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் பவுலும் பரணபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசித்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 145.
என் இறைவனே என் தெய்வமே, உமை என்னாலும் போற்றிடுவேன், உமை என்னாலும் பாடுவேன். என் இறைவனே என் தெய்வமே, உமை என்னாலும் போற்றிடுவேன், உமை என்னாலும் பாடுவேன். கனிவான இறைவனை போற்றி, கருணை தெய்வமே போற்றி. கனிவான இறைவனை போற்றி, கருணை தெய்வமே போற்றி. சீலம் கொள்ளாதவர் நன்மை புரிபவர், சீலம் கொள்ளாதவர் நன்மை புரிபவர். உம் பேரன்பை வாயார பாடுவேன், உம் பேரன்பை வாயார பாடுவேன். என் இறைவனே என் தெய்வமே, உமை என்னாலும் போற்றிடுவேன், உமை என்னாலும் பாடுவேன். சொல்லுமே வானம் பூமி உம்மை போற்றுமே, உயிர்கள் யாவும் நன்றி சொல்லுமே. பல சந்ததிகள் உம்மை பாடுமே, பல சந்ததிகள் உம்மை பாடுமே. உம் பேரன்பை வாயார பாடுவேன், உம் பேரன்பை வாயார பாடுவேன். என் இறைவனே என் தெய்வமே, உமை என்னாலும் போற்றிடுவேன், உமை என்னாலும் பாடுவேன், உமை என்னாலும் பாடுவேன்.
இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 21, இறை வசனங்கள் 1-5 முடிய. யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மன்னகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வரக் கண்டேன். தன் மணுமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கும் மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்திடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 31-35 முடிய. யூதாசு இறுதி ராவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின், இயேசு இப்போது மானிட மகன் மாற்றி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாற்றிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ்.
இனிய இதயங்களே, இந்த உலகில் உள்ள பொருட்களின் தன்மையை அறிய அளவுகோல்கள் உள்ளன. அதேபோல அப்பொருட்களின் குணங்களை தரங்களை அறியவும் அளவுகோல்கள் உள்ளன. உதாரணமாக துணியை அளப்பது மீட்டர் கோல், தூரத்தை அளப்பது மைல் கோல், பொருட்களை அளப்பது தராசு கோல். அதுபோல மனிதனை அளப்பது அவன் அடுத்தவரிடம் காட்டுகின்ற அன்பு. இந்த அன்பை அளப்பது அவன் பிறரிடம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற நட்பு. அதனால்தான் பழமொழி ஒன்று கூறுகிறது, உனக்கு எத்தனை நண்பர்கள் என்று சொல், உன் வாழ்நாள் எவ்வளவு என்று சொல்லுகிறேன். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், டெல் மீ த நம்பர் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டெல் யூ த நம்பர் ஆஃப் யுவர் இயர்ஸ். இந்த உலகம் புதிது புதிதாய் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறது. எங்கும் புதுமை, எதிலும் புதுமை. புதிய சிந்தனைகள், புதிய பார்வைகள், புது கவிதைகள், நவீன ஓவியங்கள். மனிதனுடைய மனமும் புதியவற்றையே தேடுகின்றது. சந்தையில் ஏதாவது புதியதாக புதுமையாக இருந்தால் அதை வாங்க துடிக்கிறது. எந்த செயலை செய்தாலும் புது பார்வையில், புது கோணத்தில் செய்ய நினைக்கின்றது. இன்று மனிதன் புதுமை விரும்பியாக இருக்கிறான். சரி, பொருட்களிலும் நாகரிகத்திலும் புதுமையை தேடுகின்ற மனிதன் ஏன் வாழ்க்கை முறையில் மட்டும் இன்னும் பழமையிலேயே இருக்கின்றான்? இது ஒரு நிரந்தரமான கேள்வியாகவே மனதிலே தொக்கிக் கொண்டு நிற்கிறது. அடுத்தவர் மீது பொறாமை பகிர்ந்து கொள்ளாமல் பதுக்கி வைக்கும் தன்மை, சாதிய பாகுபாடுகள், பிரிவினைகள், சண்டைகள், கயமைத்தனம், கள்ளத்தனம், சுயநலம், காமம், ஏமாற்றும் தன்மை, இப்படி மனித மாண்பையும் மனித நேயத்தையும் மறந்த இழந்த நிலைகள் ஏன், ஏன், ஏன் இந்த நிலை? மனித வாழ்வின் அடிப்படை ஆணிவராக இருக்கின்ற உறவும், அந்த உறவின் மேல் கட்டப்பட்ட பரஸ்பர நம்பிக்கையும் சிதைந்து சின்னாபின்னமாக்கி கிடக்கின்றன. குடும்பத்திலும் சமூகத்திலும் இன்று இந்த உறவுகள் சிதைந்து காணப்படுகின்றன. காரணம், ஒருவர் மீது ஒருவர் காட்டுகின்ற அன்பு வற்றி போய், பாசம் தொலைந்து போய், எல்லோரையும் பணத்தினாலும் பதவியினாலும் கணக்கு பார்த்து அவர்களிடம் பழகுகின்றோம். இவனிடம் பழகினால் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன லாபம் என்று விலை பேச ஆரம்பித்துவிட்டோம். இதற்கெல்லாம் ஒரே காரணம், ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தில் ஏற்பட்ட ஆன்மீக வறட்சி, ஆன்மீக தாகம் போய் ஆன்மீக வறட்சி கண்டுவிட்டது. நம் முன்னோர்கள் ஆன்மீக தாகத்தால் பொருட்களை வெறுத்து வீட்டை விட்டு தெருக்களில் இறங்கி மக்களை தேடிச் சென்றார்கள். தங்களுடைய வாழ்வை வீடு, பொருள், சுகபோகம் என்ற வலைக்குள் சிக்க வைத்துக் கொள்ளாமல் உறவுகளையும் உண்மைகளையும் தேடிச் சென்றார்கள். ஆனால் இன்றோ வீடு, பொருள், சுகபோகம், கம்ப்யூட்டர், காதல் என்று நம்முடைய வாழ்வையும் உலகத்தையும் சுருக்கிக் கொண்டதால் உண்மையை மறந்து பொய்மையில் வாழ்ந்து ஒருவித போலித்தனமான நிலையில் ஒரு நிறைவின்றி நிம்மதியின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வறட்சி நிலையை களைவதற்கு என்ன வழி என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பு சமூகங்களை கட்டியெழுப்புவதன் வழிதான் இன்றைய ஆன்மீக வறட்சியை போக்க முடியும். ஆன்மீக வறட்சியை போக்கிவிட்டால் வாழ்க்கையின் வளர்ச்சி தானாக வந்துவிடும். எங்கு மானிட சமூகம் அன்பு சமூகமாக மாறுகிறதோ அங்கு வேதனைகளுக்கு ஆறுதல் கிடைக்கும், பரஸ்பர நம்பிக்கை பிறக்கும், ஊக்குவித்தல் ஏற்படும், இறைவனிடம் ஒருவர் ஒருவருக்காக ஜெபிக்கின்ற நிலை உருவாகும். இவ்வாறு எங்கு அன்பு சமூகம் உண்டாகிறதோ அங்கு இனி வேதனைகளில்லை, கவலையில்லை, துன்பமில்லை, நோயில்லை, சாவில்லை. அது ஒரு பழம் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்த பங்கு. அந்த பங்கிலே மக்கள் பக்தி நிறைந்தவர்களாக தினமும் கோவிலுக்கு வந்து ஜெபிக்கின்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் திடீரென்று இரண்டு குடும்பங்களுக்குள் ஏற்பட்ட தகராறு சண்டையாக மாறி அது ஜாதி பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்து கோவிலையே மூடும் நிலைக்கு சென்றுவிட்டது. எத்தனையோ குருக்கள் சென்றும் அந்த கோவிலையும் திறக்க முடியவில்லை, அந்த மக்களையும் ஒன்று சேர்க்க முடியவில்லை. ஆனால் அங்குள்ள மற்ற பெரும்பாலான மக்களுக்கு ஊர் ஒன்றாக வேண்டும், கோவில் திறக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம். எனவே அங்கிருந்த சில பேர் மற்ற பங்குகளுக்கு திருப்பலியை காண சென்றவர்கள் அந்த பங்கில் அன்பியங்கள் நன்றாக செயல்படுவதையும் மக்கள் அன்பிய குழுக்களாக வழிபாடுகளை சிறப்பாக நடத்துவதையும் கண்டு ஆச்சரியப்பட்டு தங்கள் ஊருக்கு வந்து அன்பிய குழுக்களை தங்களுக்குள்ளே ஆரம்பித்தார்கள். என்ன ஆச்சரியம்! கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களின் கடினமான இதயங்கள் கரைந்தன, மூடிய உள்ளங்கள் திறந்தன. இறுதியில் மறை மாவட்ட ஆயரிடம் சென்று தங்கள் தவற்றிற்காக மன்னிப்பு வேண்டி ஒரு குருவை அனுப்ப சொல்லி மூடியிருந்த கோவிலை திறக்க சொன்னார்கள். இனிய இதயங்களே, அங்கே மனித உள்ளங்கள் திறந்தன, கோவில் கதவும் திறந்தது, தெய்வம் அவர்கள் நடுவில் வாழ்ந்தார். அவர்கள் வாழ்வும் அன்பினால் ஒன்றிணைந்தது. காரணம், அன்பினால் கட்டப்பட்ட அன்பு சமூகம் உருவானதால்தான். நாமும் நம்மிடம் இருக்கின்ற ஆணவத்தை, பழமை வாதங்களை, பகைமையை அழிப்போம், அன்பினால் இணைவோம், அன்பின் சமூகத்தை கட்டி எழுப்புவோம், அன்பில் ஒன்றிணைவோம்.
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்யப்போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இலங்கையில் பல துன்ப துயரங்களினால் அலைக்கழிக்கப்பட்டு அமைதி இழந்த நிலையில் வாடும் எம் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தருளும். எங்கள் அன்பின் இறைவா, இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
பரிசுத்தனாக உம்மை கொண்டே சகலத்தையும் உருவாக்கிய நீ முதற் பேரானிரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. என் இயேசுவை நேசித்திரோ, எம்மாத்திரம் அண்ணானார், இன்னும் நன்றியுடன் துதி எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானிரே. சபையாமும் சரீரம் சீபொருந்திடவே இவாய் அழித்தீர போஸ்தலரே. என் இயேசுவே நேசித்திரோ எம்மாத்திரம் அண்ணனார் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். அறிந்தே என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீரிருக்க ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உம் சாயலில் நான் வளர. என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அண்ணனார் இன்னும் நன்றியுடன் துதிப்பே. வருங்காலங்களில் முதற் பேரார் நீ இருக்க நம் சோதரரார் உன் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே. என் இயேசுவே நேசித்திரோ எம்மாத்திரம் அண்ணனார் இன்னும் நன்றியுடன் துதிப்பே. நன்றியுடன் துதிப்பே.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். நன்றி. அன்புடன் ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.